الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه تسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وعن الصلاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار وقال أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المسجد بيت كل تقي وقال صلى الله عليه وسلم أيضا لا تدعوا على أنفسكم ولا تدعوا على أولادكم ولا تدعوا على أموالكم لا توافقوا من الله ساعة إذا سئل فيها شيئا إلا أعطى அவு கமா கால சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் ஏ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் என்பது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும் எதிரி 1444 ஆண்டின் ஜுமாதல் ஆஹிரா மாதத்தின் மூன்றாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய இந்த மஸ்ஜிதில் உத்தியோகபூர்வமாக முதலாவது ஜும்மாவுடைய கடமைக்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கியாமத்த நாள் வரை இந்த மஸ்ஜிதில் இந்த ஜும்மா நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய சிறப்பு, ஜும்மா தினத்துடைய முக்கியத்துவம், ஜுமா தினத்துக்கு இருக்கின்ற மாண்பு சிறப்பு போன்ற விடயங்களை பிரசங்கத்தின் இறுதி பகுதியிலே நான் இன்ஷா அல்லாஹ் முன்வைப்பேன். அதற்கு முன்னால் காலத்துக்கு ஏற்ற சில முக்கியமான விடயங்களை தொட்டு காட்ட நினைக்கிறேன். அன்பானவர்களே, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நுணுக்கமான ஒரு சஹாபி, ஒரு புத்திஜீவி, விவேகி, தூர நோக்குள்ளவர்கள். அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு மிஸ்ரிலிருந்து வரும் பொழுது, மிஸ்ருடைய கவர்னராக இருந்தார்கள். மக்காவிலே அம்ர் இப்னு ஆஸ் வருகிறார்கள் என்று வரவேற்பதற்கு சஹாபாக்கள் தயாராகவும், சஹாபாக்கள் ஒன்று கூடி எங்களுக்கு ஏதாவது புத்திமதிகள் நசீஹத்துகள் செய்யுங்கள் என்று அவர்களை வரவேற்ற அந்த சபையை பார்க்கிறார்கள். சபையிலே எல்லோரும் பெரியவர்கள் மாத்திரம், சிறிய குழந்தைகள் இல்லை. சிறுவர்கள் வந்து அமர பார்க்கும் பொழுது பெரியவர்கள் விரட்டுகிறார்கள். அந்த காட்சியை கண்டவுடன் சபையிலே புத்திமதியை ஆரம்பித்ததே பிள்ளைகளை, குழந்தைகளை, சிறுவர்களை விரட்ட வேண்டாம், அவர்களை ஒதுக்க வேண்டாம். இன்று அவர்கள் உங்களுடைய பார்வையில் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்கள்தான் எதிர்காலத்து பெரியவர்கள், எதிர்காலத்து தலைவர்கள், எதிர்காலத்து துறை சார்ந்தவர்கள். எனவே நீங்களும் ஒரு காலத்தில் சிறுவர்களாக இருந்துதான் வந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எச்சரித்தார்கள். அன்பானவர்களே, நான் பேச இரண்டு பிரதானமான தலைப்பு ஒன்றை சொல்லிவிட்டு நான் பின்னால் ஞாபகப்படுத்துவேன். முதலாவது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜிதினூடாக எப்படி நம்முடைய சிறார்களை, குழந்தைகளை கண் குளிர்ச்சி உள்ள குழந்தைகளாக மாற்றுவது. அன்பானவர்களே, நாம் கோடீஸ்வரராக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம், நாம் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாகவோ, பிரதமராகவோ, மந்திரியாகவோ, அமைச்சராகவோ, பெரும் பட்டதாரியாகவோ, எந்த துறையில் இருந்தாலும் கோடீஸ்வரருக்கு குழந்தை இல்லை என்றால், அவர் 100 கோடி சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அவருடைய ஆள் மனதில் குழந்தை இல்லை என்ற ஒரு கவலை பதிந்திருக்கும். அவர் வாங்காத பட்டம் கிடையாது, ஆனால் ஒரு குழந்தைக்கு தந்தை என்ற பெயர் கிடைக்காவிட்டால் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலை அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். உலகத்தில் என்ன சொத்து கிடைத்தாலும், என்ன பாக்கியம் கிடைத்தாலும், குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தால் அந்த வருத்தத்தை வேறு யாரும் வர்ணிக்க முடியாது. நபிமார்கள் கூட ஏங்கினார்கள், முக்கியமான ரசூல்மார்கள் ஆதங்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயது 80 தாண்டி செல்கிறது. கண்ணியமானவர்களே, தாண்டி செல்கின்ற பொழுது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லா, அல்லாஹ்வுடைய அன்பர், இறை நேசர், எத்தனை பாக்கியங்கள் கலீலுல்லா என்ற பட்டம் பின்னால் கிடைத்தாலும் முன்னால் எப்படியான பாக்கியங்கள். அபுல் அம்பியா, பெரும்பான்மையான நபிமார்கள் வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் அபுல் அம்பியா என்ற பெயர் பின்னர் கிடைக்க இருக்கிறது. ரசூல் பட்டம், நபி பட்டம், எவ்வளவு ஒரு ஒரு பெருமிதமான ஒரு பட்டம். அப்படி இருந்தும் எனக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு ஏக்கம் இருந்தது. எனக்கு நல்ல குழந்தைகளை அன்பளிப்பாக தாயா அல்லாஹ். எல்லா துவாக்களையும் ஆத்தினி என்று கேட்போம், தாய் என்று கேட்போம். ஆனா இந்த துவாவுக்கு, குழந்தையை கேட்கின்ற துவாவுக்கு அல்லாஹ் சொல்கின்ற, பிரயோகிக்கின்ற வார்த்தை பிரயோகம் ஹபிலி, எனக்கு அன்பளிப்பாக, கொடையாக, கிஃப்டாகத்தா. 86 வயதிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாயில வைஸாக். வயோதிப பருவத்திலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும், இரண்டு குழந்தைகளையும் அன்பளிப்பாக தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அடிக்கடி துதிப்பார்கள், புகழுவார்கள். வரலாற்றிலே பார்த்தேன், கனிமன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 4 மனைவிமார்கள், மொத்தமாக 4 மனைவிமார்களுக்கும் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள். முதலாவது கிடைத்தது தாமதித்து நன்றி செலுத்தினார்கள், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நன்றி செலுத்தினால் இன்னும் அதிகமாக தருவோம், அதிகமாக அல்லாஹ் கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நபி ரசூல், சிறப்பு மிக்க ஒரு பட்டம், எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற ஒரு ஏக்கம். கண்ணியமானவர்களே, ரப்பில்லா தஸர்னி ஃபர்தா, என்னை சிங்கலாக வாழ்ந்து சிங்கலாகவே மௌத்தாக்கி விடாதே, தனியான பரம்பரையற்றவனாக என்னை நீ மரணித்து மரணிக்க செய்து விடாதே. நீ அந்த கயிறுள் வாரிசின், நீ சமுதாயங்களை, பிச்சலங்களை, வாரிசுகளை கொடுப்பதில் சிறந்தவன். கண்ணியமல்லே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பராமரிக்கின்ற பொறுப்பில் இருந்தார்கள், பொருட்களை வாங்கி கொடுக்கின்ற பொறுப்பில் இருந்தார்கள். பிறந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறைக்குள் போகும் பொழுது அந்த காலத்திலே மரங்களிலும் மாக்கத்திலும் எங்கும் கிடைக்காத ஒரு கனியை மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு சிறுமி, அல்லாஹ்விடம் இருந்து பெற்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கார்கள். மரியமே, இது உங்களுக்கு எங்கால் கிடைத்தது? ஏன், எல்லா பொருட்களையும் கொள்வனவு செய்து கொடுப்பது இவர்களுடைய பொறுப்பு, நான் கொள்வனவு செய்து கொடுக்காத கனி எங்கிருந்து கிடைத்தது? இதனை அல்லாவின் புறம் இருந்து கிடைத்தது. உடனே அவர்கள் ஒரு சிறுமியாக இருந்து தனக்கு தேவையான ஒரு பழத்தை ஒரு கனியை அல்லாவிடம் இருந்து பெற்று சாப்பிட முடியும் என்றால் எனக்கு தேவையான குழந்தை அல்லாவினால் தர முடியும், அல்லாஹ் தருவான். அந்த உடனே கையேந்தி ரப்பி ஹபிலி மில்லதுங்க துர்ரியத்தன் தய்யிபா, எனக்கு பரிசுத்தமான ஒரு பரம்பரையை ஒரு ஜெனரேஷனை எனக்கு நீ கிஃப்டாகத்தான். அல்லாஹ் எப்படி கொடுத்தா தெரியுமா? அவர்களுக்கும் வயது தாமதித்த வயதில், வயோதிபத்திலே என்னுடைய எலும்பெல்லாம் முக்தி போய்விட்டது, என்னுடைய முடியெல்லாம் நரைத்து விட்டது, இந்த நிலைமையில எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்று அவர்களே அதிசயித்தார்கள், வியந்தார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்தா தெரியுமா? துஆவை அல்லாஹ் வீணாக்கவில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் பெயர் வைத்த, நேரடியாக அல்லாஹ் பெயர் வைத்து கொடுத்த முதலாவது குழந்தையே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு ஒரு நன்மாராயம், ஒரு குழந்தை கிடைக்கும், இஸ்முஹு யஹ்யா. அந்த குழந்தையுடைய பெயர் யஹ்யா, லம் நஜ்அல் லஹு மின் கபலு சமியா. யஹ்யா என்ற பெயரில் இதற்கு முன்னால் யாரும் இல்லை. உங்களுடைய பிள்ளை யஹ்யா தான் உலகத்துக்கே முதல் யஹ்யா. பெயர் வைத்து அல்லாஹ் கொடுத்தார். சொல்ல வருகின்ற விடயம் கண்ணியமானவர்களே, குழந்தை பாக்கியத்துக்காக நபிமார்களும் ஏங்கினார்கள், ரசூல்மார்களும் ஏங்கினார்கள். நமக்கு கிடைத்திருக்கிறது, எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம், எப்படி அந்த பிள்ளைகளை நெறிப்படுத்துகிறோம், அந்த பிள்ளைகளை எப்படி நாம் முன்மாதிரியான முறையிலே கனிமனை கண்காணிக்கிறோம். காலையில் எழும்புவது, மூணு நேரம் சாப்பிடுவது, சாப்பிட கொடுப்பது, தூங்க போடுவது, மீண்டும் காலையில் எழுப்புவது, பாடசாலைக்கு அனுப்புவது, மீண்டும் பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு, இதுதான் சிலருடைய குழந்தை பராமரிப்பு. சாப்பாடும் தூக்கமும் பாடசாலையும். அன்பானவர்களே, இது மாத்திரம் அவருடைய கடமை. குழந்தை பாக்கியம் ஒரு மூத்த இமாமிடம் ஒருவர் வந்து, இமாம் அவர்களே, குழந்தை பராமரிப்பு எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று கேட்டார்கள். என்னுடைய குழந்தையை நான் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும், எனக்கு சில புத்திமதிகளை சொல்லித்தாருங்கள். கேட்டனுடைய பிள்ளைக்கு எத்தனை வயது? 4 வயது. சொன்னார்கள், டைம் பாஸ், காலம் கடந்து விட்டது. 4 வயது குழந்தையோடு வந்த தந்தைக்கு இன்று பிள்ளைகளை சுதந்திரமாக செல்லமாக கட்டுப்பாடின்றி வளர்த்துவிட்டு கொஞ்சம் பருவவயது அடைந்த திருத்திக் கொள்ளலாம், 18 டீனேஜ் முடிந்தால் திருத்திக் கொள்ளலாம், அவன் பெரியவனாகி அவன் புத்தியோடு நடப்பான் என்று இந்த எத்தனையோ பிள்ளைகள் வீட்டில் இல்லை, எத்தனையோ பிள்ளைகள் மன்னிக்க வேண்டும் ஜெயிலில், எத்தனையோ பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலில், எத்தனையோ பிள்ளைகள் மன்னிக்க வேண்டும் ஒதுக்கப்பட்டவர்களாக. காலம் கடந்து விட்டிருந்தார். அவர் வியந்தார். 4 வயதுதான் பிள்ளைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு 4 வயதுதானே, காலம் என்ன கடந்து விட்டது? இல்லை, நீ இந்த பிள்ளையின் தாயை, உன்னுடைய மனைவியை தேர்வு செய்வதில் இருந்து ஆரம்பிக்கிறது பிள்ளை பராமரிப்பு. உன்னுடைய மனைவியை தெரிவு செய்வதில் இருந்து ஆரம்பிக்கிறது உன்னுடைய பிள்ளைகளின் பராமரிப்பு. இயற்கையின் தொகைக்கும் உங்களுடைய அந்த இந்திரியங்கள் அதை ஹலாலான முறையிலே மனைவி கணவன் என்று உறவு கொள்ளும் பொழுது அதை நீங்கள் எந்த கற்பத்துக்குள் அனுப்ப போகிறீர்கள் என்பதை நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள், செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். சிறந்த நல்ல பொருத்தமான பத்தினித்தனமான பெண்களை தேடி திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். சரிபத்தியதா தீனுடைய மார்க்கப்பட்டுள்ள ஈமானிய தக்குவாதாரி பெண்களை திருமணம் முடி, இல்லாவிட்டால் நீயே உன்னுடைய கையால் மண்ணை வாரி தலையில் போட்டு நாசமாகுவதற்கு சமம். எதற்காக திருமணம் முடித்தோம்? கடைக்காக, வீட்டுக்காக, காணிக்காக, வயலுக்காக, கேபிட்டலுக்காக, வாகனத்துக்காக, கேபிட்டல் இல்லாத ஷேருக்காக. நோக்கம் அதுதானே? அது கிடைக்கும், கோடீஸ்வர பட்டம் கிடைக்கும், பஜாரில் 10 கடை ஓடரண்டு கிடைக்கும், 100, 200, 300, 500 ஏக்கருடைய ஓடரண்டு பட்டம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல தந்தை என்ற பெயர் கிடைக்காது. பிள்ளைகளின் நல்ல தந்தை என்ற பெயர் மனைவியை தெரிவு செய்வதில் இருந்து ஆரம்பிக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய குழந்தைகள் எப்படி வளர்த்தாலும் இரண்டு குவாலிட்டி தான், இரண்டு பகுதி. ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற குழந்தைகள், இன்னும் ஒன்று கனான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். ஒருவர் நல்லவர், மற்றவர் தீயவர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யார்? உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன் மகனே, சொந்தர் மாதா தரா, என்னுடைய என்ன உடைய கருத்து என்ன, அனுமதி அல்ல மகனை ஆறுதல் படுத்த, உன்னை அறுக்குமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னவுடன் கூட, யா அபத்தி ஃபஅல் மா துஅமர், என்னுடைய தந்தையே நீங்கள் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை செய்யுங்கள் என்று சிறு பிராயத்திலே தன்னை அறுப்பதற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய தலையை குனித்து கொடுத்த, தன்னுடைய பிடரியை கொடுத்த, தன்னை தந்தையுடைய கட்டளைக்கு கட்டுப்படுத்திய குழந்தையாக இருக்கும் இன்னும் ஒரு குழந்தை கண்ணான். வெள்ளம் வரப்போகிறது, முழு உலகமே அழியப்போகிறது, ஒவ்வொரு படைப்பிடங்களிலும் ஒவ்வொரு ஜோடிகள், முழு மனித சமுதாயத்திலும் ஈமான் கொண்டவர்கள் மாத்திரம் ஒரு 80 லட்சம் குடும்பங்கள் அல்லது 80 லட்சம் நபர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா புனையர் கர்மானா, அன்பு மகனே, எங்களோடு சேர்ந்து கப்பலில் ஏறிக்கொள், காபிர்களோடு சேர்ந்து விடாதே. அப்படிப்பட்ட புத்திமதி சொல்லும் பொழுது தந்தைக்கு முன்னால் விவாதம் புரிகின்ற, தந்தையோடு குதர்க்கம் புரிகின்ற, தந்தையோடு ஆர்கியூ பண்ணுகின்ற, 4 பேருக்கு முன்னால் தந்தையை தாரசாரமாக பேசுகின்ற, தந்தைக்கு கை நீட்டுகின்ற, தந்தையுடைய முகத்தில் கரியை பூசுகின்ற, தந்தையுடைய மான மரியாதை ஆகாயத்திலே பறக்க விடுகின்ற அப்படிப்பட்ட பிள்ளை உருவாகியது. நபிதான், ரசூல் தான். வீட்டிலே மனைவி மோசம், நாம் பெரிய வலியுள்ளவாக இருப்போம். மனைவியிடம் தீன் இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளை அதுவாக இறை விரோதியாக மாறும். நான் சொல்லுகிறேன் தானே, நான் நோன்பு பிடிக்கிறேன் தானே, நான் தீனுடைய காரியங்களை செய்கிறேன் தானே, நான் பள்ளியும் மஸ்ஜிதுமா நானுமாக தொடர்பு இருக்கிறேன் தானே, என்னுடைய பிள்ளைகள் நல்லா வரும். இல்லை, வீட்டிலும் சூழல் தேவை, பெண்களிடத்திலே தக்குவா தேவை. பெண்களிடத்தில் ஈமான் இல்லாவிட்டால் நபியுடைய மகன் கூட இஸ்லாத்துடைய அல்லாஹ்வுடைய விரோதியாக மாறலாம். எனக்கு மலையேற தெரியும், நான் மலையேற என்னை பாதுகாத்துக் கொள்வேன், உங்களுடைய கப்பலில் ஏற தேவையில்லை. சொல்லிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கண்ணியமானவர்களே, அலை மோதியது, வெள்ளம் வந்தது, தந்தைக்கு முன்னாலே செத்து மடிந்தான். குர்ஆன் அழிக்க முடியாத சான்றை பதிந்து வைத்திருக்கிறது. பிள்ளை பராமரிப்பிலே நீங்கள் கோட்டை விட்டால், பெண்களும் அதற்கு உதவியாக இல்லாவிட்டால், இறை நேசருடைய வீட்டில் இறை விரோதி உருவாகுவார். அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்ட மனிதனுடைய வீட்டில் ஷைத்தானுடைய சகா உருவாகுவார். பிள்ளை பராமரிப்பு எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பித்தது? குர்ஆன் சொல்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது நான் சொல்கின்ற விட முன்மாதிரி, ஆர்டர், வார்னிங், கண்டிப்பு, பனிஷ்மெண்ட், தண்டிப்பு. கண்ணியமானவர்களே, அவருடைய அவருடைய ரிக்வஸ்டுகளை, வேண்டுகோள்களை புறக்கணிப்பது, அது வாங்கி தர மாட்டேன், இது வாங்கி தர மாட்டேன், இப்படி மாத்திரம் வளர்க்க முடியாது. முன்மாதிரி தந்தை, தாய் தந்தை தஹஜ்ஜு தொழுதால் தான் பிள்ளை சுபகு தொழும். தாய் தந்தை தஹஜ்ஜு தொழுதால் தான் பிள்ளைகள் சுபகு தொழும். தாய் தந்தை இமாம் ஜமாத்தோடு தொழுதால் தான் பிள்ளைகள் கலாவாக்காமல் தனியாவது தொழும். பெற்றோரே கலா செய்தால், பெற்றோரே சூரிய வெயில் பட்டுதான் முழித்தால், பெற்றோர்களே வீடியோவிலும் ஆடியோவிலும் இரவை கழித்தால், பெற்றோர்கள் ரிமோட்டோடு தூங்கினால் பிள்ளை லேப்டாப்போடு தூங்கும். தாய் தந்தை ரிமோட்டோடு தூங்கினால் பிள்ளை லேப்டாப்போடு தூங்கும். மன்னிக்க வேண்டும், சில விடயங்களை கௌரவமாக சொல்லி காட்ட வேண்டும். தாய் தந்தை மன்னிக்க வேண்டும், நாடகம் பார்த்துக் கொண்டு தூங்கினால் பிள்ளை படம் பார்த்துக் கொண்டு தூங்கும். மன்னிக்க வேண்டும், இந்த வார்த்தைகள் நடப்பதை சொல்லி காட்ட வேண்டும். தந்தை சிகரெட் குடித்தால் பிள்ளை சாராயம் குடிக்கும்.
குடிக்காதே எடுக்காதே பிடிக்காதே. நீங்கள் பழக்கத்தை விட்டால்தான் பிள்ளை விடும், உங்களை விட ஒரு படி மேலே தான் செய்ய பார்க்கும். ஏன், உங்களுடைய இரத்தம் அல்லவா முன்மாதிரி. முன்மாதிரி சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இன்னி உத்தீலு ஃபி ஸலாத்தி மின் அஜ்ரிக யா புனை, அன்பு மகனே என்னுடைய தொழுகையை நீண்ட நீண்ட ரக்காத்துகள் தொழுகிறேன், எனக்கு தெரியுமா நீ என்னுடைய தொழுகையை பார்த்து படிக்க. முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள். காபத்துல்லாவை கட்டுவதற்கு எத்தனை மக்கள் இருந்தும், எத்தனை மனிதர்கள் இருந்தும், எத்தனை பேர் இருந்தும், யாரை கையாளாக உதவியாளராக சைத்த போட்டு வைத்துக் கொண்டார்கள், யாரை பதில் சொல்லுங்கள். உலகத்தில் அவர்களும் மகனும் மாத்திரமா, எத்தனை பயில்வான்கள், எத்தனை பணிபுரியாளர்கள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை சக்தி வாய்ந்தவர்கள், எத்தனை கட்டடக்கல வல்லுநர்கள் இருந்தும் காபத்துல்லாவை தான் கட்டும் பொழுது கல்லெடுத்துக் கொடுப்பதற்கும் அந்த சீமந்து கலவை எடுத்துக் கொடுப்பதற்கும் அந்த எடுபடி வேலைக்கும் வைத்திருந்தது யாரை தெரியுமா, அந்த வயோதிப பருவத்திலே ஏங்கி ஏங்கி அல்லாவிடம் துவா கேட்டு பெற்றுக் கொண்டார்களே அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை மகனை. முன்மாதிரி முன்மாதிரி இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்து காபத்துல்லாவுடைய கட்டடத்தை அந்த மதிலை அந்த சுவரை கட்டி உயர்த்தி முடித்த பிறகு உயர கட்டி முடித்ததும் இரண்டு பேரும் சேர்ந்து வாப்பா ரப்பனா தகப்பல் மின்னா இன்ன காந்த சனியுல் அலீம், எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக. தந்தை மகனை நற்காரியங்களுக்கு பழக்குகிறார், பிள்ளைகளுக்கு நல்லவற்றை பழக்குங்கள். ஹதீஸ் முன்மாதிரி ஹதீஸ். அன்பாளர்களே, எத்தனை கிப்டை கொடுத்தாலும் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி போன் வாங்கி தருகிறேன், ஓ லெவல் பாஸ் ஆகி லேப்டாப் வாங்கி தருகிறேன், ஏ லெவல் பாஸ் ஆகி பைக் வாங்கி தருகிறேன், யூனிவர்சிட்டி அட்மிஷன் எடு கார் வாங்கி தருகிறேன். நல்லபடியும் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகின்ற பிள்ளை போன் பாவிக்க தகுதியா, ஓ லெவலோட லேப்டாப் சுதந்திரமாக விடலாமா, ஏ லெவலோட பைக்கை கண்டபடி கொடுக்கலாமா, யூனிவர்சிட்டி அட்மிஷன் கிடைத்தவுடன் காரை தூக்கி கொடுக்கலாமா, உங்களுடைய நிதானம் அவனுக்கு இருக்குமா? எத்தனை பிள்ளைகள் லைசனை விட்டு நேஷனல் ஐடி இல்லாத பிள்ளைகளிடம் காரை கொடுத்து, பெட்ரோவை கொடுத்து, பைக்கை கொடுத்து எத்தனை உயிராபத்துக்களை சந்தித்திருக்கிறோம். கொடுப்பது பிழை என்று சொல்லவில்லை, கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய வயதில். இப்படி சொல்கின்ற நாம் இன்று தகச்சு தொழு சொக்லேட் வாங்கி தருகிறேன், இந்த ஐந்து நேரமும் இமாஞ்சமா தொழுதால் நாளை பீச்சுக்கு கூட்டிக் கொண்டு போவேன், இந்த சுண்ணத்தான நோம்பை பிடித்தால் சைக்கிள் வாங்கி தருவேன், ஏன் மாற்ற முடியாது, எப்படியோ சைக்கிள் வாங்கி கொடுக்கத்தான் போகிறோம், போன் வாங்கி கொடுக்கத்தான் போகிறோம், அதற்குரிய வெகுமதிகளாக தீனுடைய அமல்களை சொல்வோம். இது நான் என்னுடைய சொந்த கருத்தாக சொல்லவில்லை. ஆஷூரா தினத்திலே நபி அவர்கள் செய்தி அனுப்பினார்கள், ஆஷூரா நோன்பு கடமையாகப்பட்ட ஆரம்பத்தில் கடமை சுண்ணத்தாகப்பட்ட பொழுது விரும்பியவர்கள் இந்த ஆஷூரா நோன்பை பிடித்துக் கொள்ளலாம், நோன்போடு இருப்பவர்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லாதவர்கள் ஏற்றி வைத்துக் கொள்ளலாம். உடனே கண்ணியமானவர்களே, சின்ன குழந்தைகளையும் நாங்கள் நோன்பு நோக்க வைத்தோம், அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா சொல்வோம், நீங்கள் இன்று மகரிப் வரைக்கும் எந்த சாப்பாடும் சாப்பிடாமல் எதுவும் குடிக்காமல் நீங்கள் நோன்பு பிடித்தால் செல்லங்களே உங்களுக்கு நாங்கள் இஃப்தாருக்கு ஃபேவரட்டான ஃபுட் செய்து தருவோம், இந்த நோன்பை நீங்கள் பிடித்தால் உங்களுக்கு பிடித்த சாப்பாட்டை இஃப்தாருக்கு செய்து தருவேன் என்று எங்களுடைய தாய்மார்கள் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை கூட நோன்பு நோக்க வைப்பார்கள். பரிசு அன்பளிப்பு அமல்கள் இப்படி அந்த வயதுக்கு அதுதான், அதற்காகத்தான் செய்கின்ற வயது, அல்லாவுக்காக செய்கின்ற பக்குவம் வரும், முதல்ல இப்படியாவது தோண்டுவோம். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி, அழகிய புத்திமதி, அழகிய புத்திமதி, முன்மாதிரி புத்திமதி. மூன்றாவது துவா விரிவாக பேச நேரமடை கொடுக்காது, இன்னும் ஒரு முக்கியமான தலைப்பை நான் முன்வைக்க வேண்டும். இதை நான் முக்கியமான விடயங்களை சொல்கிறேன். முதலாவது முன்மாதிரி, கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் அல்ஹம்துலில்லாஹ் கட்டி முடித்து டெவலப் ஆகி ஒரு ஜும்மாவுடைய அனுமதி நமக்கு கிடைத்து ஜும்மாவுடைய தொழுகையில் நிறைந்திருக்கிறோம். ஜும்மாவுக்கு மாத்திரம் கட்டப்பட்ட மஸ்ஜித் அல்ல என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே செழிப்பு, இதே மக்கள் சஞ்சாரம் எல்லா தொழுகைகளுக்கும் வர வேண்டும், அதற்குரிய மஸ்ஜிதாக மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலே நான் சில முக்கியமான விடயங்களை தொட்டு காட்டுகிறேன். புத்திமதி, சூரத்துல் லுக்மான், எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சூரத் லுக்மான் 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் விரிவோடு படிக்க வேண்டிய பாடம். உலமாக்களிடம், குடும்பத்தில் இருக்கின்ற ஆளுங்களிடம், மஸ்ஜித் இமாமிடம், பிள்ளைகளுக்கு எப்படி புத்திமதி சொல்வது, சிரிக்கு வைக்காதே, தொழுகையிலே பேணுதலாக இரு, பொறுமையாக இரு, நல்லதை மற்றவர்களுக்கு சொல், தீமையை விட்டும் தடு, பெருமை அடிக்காதே, அகங்காரம் கொள்ளாதே, மக்களை கணக்கெடுக்காமல் அகங்காரத்துடன் வாழாதே, நடக்கும் பொழுது அகங்காரத்துடன் நெஞ்சை தள்ளி கையை அகற்றி நடக்காதே. கண்ணியமானவர்களே, இப்படியான 8-10 புத்திமதிகளை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த புத்திமதிகளை நான் விரிவாக விளங்கப்படுத்த எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. சொல்லும் பொழுது என்ன வார்த்தை தெரியுமா பாவிக்கிறார்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சில வேளை தெரியாமல் இருந்திருக்கும், நபியவர்களுக்கு இறங்கிய குரானில் நான் என்னுடைய பிள்ளைக்கு சொன்ன புத்திமதி வரும் என்று. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஒரு ஞானி. ஆட்சி அதிகாரத்தை தரவா ஞானத்தை தரவா, இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். ஆட்சி அதிகாரம் தேவையில்லை, எனக்கு கல்வி ஞானம் தேவை என்று தேர்ந்தெடுத்தார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்து மனிதர், இறை நேசர், ஞானி. பிள்ளைக்கு அடிக்கடி பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்வார்கள். சொல்லும் பொழுது, யா குணை அன்பு மகனே, ராஜாவே செல்லமே, யா குணை அன்பு மகனே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் காஃபிராக இருக்கும் பொழுது கூட கூப்பிட்டது காஃபிரே, பாசிக்கே, பாவியே, மன்னிக்க வேண்டும், மூதேவியே. தயவு செய்து நீங்கள் இந்த வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் விட வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகிறேன். மூதேவியே, இன்னொரு வார்த்தை பாவிக்கிறோம், மிம்பர் புனிதமானது, அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கும், நம்முடைய கணவனுக்கும், நம்முடைய மனைவிக்கும் கிடைத்த ஹலாலான குழந்தைகளுக்கு கட்ட உத்தர கொடுக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலம் என்ன தெரியுமா, நீ எனக்கு போன்ற உமாக்கும் அலாலா பிறக்கல்ல. கண்ணியமாக சொல்கிறேன், சொந்த பிள்ளைகளை இந்த வார்த்தையை பாவிக்கிறோம். நீ லீகலாக பிறக்கவில்லை, பிறந்தது ஹலால் தான். தந்தை தாயுடைய பிள்ளைகளை கூப்பிடுகின்ற வார்த்தை கண்ணிமலை, தாய் தந்தை கூப்பிடுவதே துவா. தாய் தந்தை பெற்றோர்கள் பாத்தன் பூட்டிகள் பிள்ளைகளை கூப்பிடுவதே ஒரு துவா. நல்ல வார்த்தையை கொண்டு கூப்பிடுங்கள். மிருகங்களுடைய பெயர்களை சூட்டி கூப்பிட வேண்டாம். கேவலமான மிருகங்களுடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு அந்த தன்மை உள்ளதாக பிள்ளை மாறும். அப்துல் முத்தலிப், முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி சின்ன குழந்தை, பேர குழந்தை, ஓடியாடி விளையாடுகின்ற வயது. இவர்தான் சபையில் தலைவர், தலைவர் அப்துல் முத்தலிப். சபையில் இருக்கின்ற பொழுது பேர குழந்தை முஹம்மது ஓடி வந்தால், பேர குழந்தை சபைக்கு வந்தால், பாட்டன் எழுந்து பக்கத்தில் உட்கார்ந்து அந்த பேர குழந்தை எடுத்து இவருடைய சீட்டில் அமர வைத்து விட்டு சொல்வாராம், என்னுடைய இந்த பிள்ளைக்கு சிறந்த எதிர்காலம் உண்டு, என்னுடைய இந்த குழந்தைக்கு, என்னுடைய பேர குழந்தைக்கு சிறந்த எதிர்காலம் உண்டு. இன்னலிபினி, எதிர்காலத்திலே பெரிய மாண்பும் மரியாதையும் கிடைக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். கிடைத்ததா இல்லையா? நல்லெண்ணங்கள், தூர நோக்குகள், நபியர்கள் ஹசன் எப்பொழுதுமே தருத்திரியம், துச்சகுணம், முசீபத், நெகட்டிவாக திங்க் பண்ணுகின்ற பண்பு நபியர்களுக்கு பிடிக்காது. பாசிட்டிவாக ஃபியூச்சரை பற்றி ஹாப்னஸோடு, ஹாப்ஃபுல்லாக, ஆதரவுடன், நச்சகுணமாக பேசுகின்ற பண்பு நபியர்களுக்கு பிடிக்கும். ஒரு ஒருவருடைய பேர் சலாம், அதுல அப்படி சலாம் நினைக்கிறேன். சலாம் வந்து விடுத்தார்கள், மாஷா அல்லாஹ், எங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். ஏன், அப்படி பெயருடைய ஒருவர் வந்திருக்கிறார். அப்படி நல்ல பெயர் உள்ளவர்களுக்கு கூட நபியர்கள் அந்த பெயருடைய அர்த்தம் தாக்கும் என்றார்கள். ஒருவருக்கு சொன்னார்கள், அவருடைய பெயர் ஹசன். ஹசன், ஹசன் என்றால் கடினத்தன்மை, ஹார்ட்னஸ், ஹாஷ். உடைய பெயரை சஹல் என்று மாற்றுங்கள், சொக்டானவர், மிருதுவானவர். அவர் சொன்னார், இவனுடைய பலகீனம் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார் அவருடைய பிள்ளை. பின்னால் என்னுடைய வாப்பாவுக்கு அல்ல அப்பாவுக்கு நபியவர்கள் பேரை மாற்ற சொன்னார்கள். அவர் சொன்னார், ஏண்ட வாப்பா வச்ச பேரை நான் மாற்ற மாட்டேன், என்னுடைய தந்தை வைத்த பேரை நான் மாற்ற மாட்டேன். சொல்கிறார் மகன் அல்லது பேரப்பிள்ளை, எங்களுடைய பரம்பரையிலேயே இந்த கடினத்தன்மை பரம்பரை பரம்பரையாக இருந்தது. பேரை வைத்து விட்டுத்தான் கருத்தை கேட்பது. புதிய நவீன ஒரு நோய் உலமாக்களை விட பெரிய அறிஞர்கள் உருவாகி கூகுளிலும் இன்டர்நெட்டிலும் என்னமோ பேருக்கு என்னமோ கருத்து போட்டு வைத்திருக்கிறான், சம்பந்தமே இல்லாத கருத்தை போட்டு வைத்திருக்கிறான். அதுவும் யகூதி நசராகுடைய திட்டமாக இருக்கும். இதிலே தேடி தேடி பேரை வைத்து பிள்ளைகளுக்கு முசீபத்தை பிடித்த பெயர்களை வையுங்கள் என்று திட்டமாக இருக்கும். பேரை வைத்து பேர் சர்டிபிகேட் எழுதிவிட்டு தான் கருத்தை கேட்பது. என்னுடைய பேரை கூட அழகாக வையுங்கள். பிள்ளை பராமரிப்பினர் பகுதி துஆ. துஆ எப்படி சக்தி வாய்ந்தது. பார்வை இழந்தார்கள் புகாரி ரஹிமஹுல்லா. தாய் துஆ கேட்டு பார்வை எடுத்துக் கொடுத்தார்கள் அல்லாஹ்விடமிருந்து. சின்ன வயதில் பிள்ளையுடைய இழந்த பார்வையை தாயால் பெற முடியும் துஆ. திரை இல்லாமல் கபூலாகின்ற துஆ. பத்துவா செய்ய வேண்டாம், பத்துவா செய்ய வேண்டாம். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு நீங்களே சபிக்க வேண்டாம், பத்துவா செய்ய வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளை சபிக்க வேண்டாம், பத்துவா செய்ய வேண்டாம். உங்களுடைய பொருளாதாரங்களை சபிக்க வேண்டாம். அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்கின்ற நேரத்துக்கு உங்களுடைய பத்துவா உடன்பட்டு கேட்டதெல்லாம் தருகின்ற நேரத்திலே உங்களுடைய பத்துவா உடன்பட்டால் அந்த பத்துவா கிடைக்கும். ஓடி வருவார்கள் பிள்ளைகளுக்கு நோயா ஏதாவது சோதனையா நெருக்கடியா, துஆ செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், உடனே கபூல் ஆகும். ஜுரைஜ் இறைநேசர் வலியுள்ளா தொழுது கொண்டிருக்கிறார். தாய் கூப்பிடுகிறார், நசிலான வணக்கம். என் பரலான தொழுகை சொல்லும் பொழுது கூட ஒருவருக்கு உயிர் ஆபத்தா, ஒருவருக்கு ஏதாவது அனர்த்தமா, ஏதாவது தொழுகையை விட்டு விட்டு அந்த உதவியை அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்து விட்டு தொழுகையை கண்டினியூ பண்ணுவதுதான் இஸ்லாம். வீணான விட எங்களுக்கு அல்ல. ஆத்தர அவசரத்துக்கு இவ தொழுது கொண்டு உம்மாவுக்கு பதிலளிப்பதா தொழுவதா, உம்மாவுக்கு பதிலளிப்பதா தொழுவதா, தொழுவோம் தொழுவோம். தொழுகையை விட முடியாது உமாக்கு. உம்மா ஏதோ ஒரு அவசர தேவைக்கு கூப்பிட்டு 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 மகன் பதிலளிக்கவில்லை. வலியுள்ளா இறை நேசர் நம்முடைய பகுதி அவுளியா என்று சொல்லுவோம். அவுளியா என்பது பன்மை சொல், அவருடைய ஒருமை வழி இறை நேசர். தாய் உடனே எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பத்துவா செய்ய வேண்டாம். ஒரு காலத்தில் பலித்தால் முதலாவது கண்ணீர் வடிப்பது எந்த நாவால் பத்துவா செய்தீர்களோ நீங்கள் தான். சொன்னார்கள் பத்துவா உண்டு, கேவலமான பத்துவா. ஒரு பெரிய புனிதர், மேதை, பக்திமான், இறை நேசர், அதற்கு அப்போசிட்டான ஒரு பத்துவா. உன்னை அல்லா மொழிபெயர்ப்பதற்கு கூட நாவு கூசுகிற தாய்மாருடைய பத்துவா. விசச்சாரிகளை தாட்டாமல் உன்னை மூத்தாக்க மாட்டான். பெண்களை ஏறிட்டு பார்க்காதவர், அந்நிய பெண்களை பார்த்து ரசிப்பவர் அல்ல. திடீரென்று அந்த தொழில் செய்கின்ற தீய நடத்தையில் ஈடுபடுகின்ற ஒரு பெண் குழந்தையோடு வந்து நின்று ஜுரைத்துடைய அந்த வணக்க சலனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது கேட்டார்கள், யாருடைய குழந்தை, யாரோடு சேர்ந்து பிள்ளை பெற்றாய், திருமணமாகாத பெண், தீ நடத்தி உள்ள பெண், இதோ இந்த ஜுரைஜிக்கும் எனக்கும் தகாத உறவில் கிடைத்த குழந்தை. சமூகம் சோடா போத்தல் தானே, தீர விசாரிப்பதில்லை. செய்தி வந்தால் பரப்புவது, வந்தவுடன் தலைப்பை வாசிப்பது, பரப்புவது. தலைப்பு பாசிட்டிவாக இருக்கும், ஆர்டிகல் நெகட்டிவாக இருக்கும். தலைப்பு நெகட்டிவாக இருக்கும், ஆர்டிகல் பாசிட்டிவாக இருக்கும். ஷேர் பண்ணிவிட்டு தான் தலையில் கையை வைப்பது. 10,000 பேர் பார்த்த பிறகு எதையும் தீர விசாரிக்க வேண்டும் சொல்வார்கள். பெரும்பாலும் அடிவளையுடைய கருத்தை நினைக்கிறேன். ஒருவன் தன்னுடைய ஒரு கண் கலண்ட நிலைமையில் என்னுடைய கண்ணை இவன் கலட்டி விட்டான் என்று ஒருவன் வந்தாலும் யாரை குற்றம் சாட்டினானோ அவனிடம் தீர விசாரிக்காமல் அவனை சண்டிக்க முடிய வேண்டாம். ஏன் தெரியுமா, ஒரு கண் கலட்டப்பட்டவன் அவனுடைய இரண்டு கண்களை கலட்டி இருப்பான். உடனே மனக்கஷ்டத்தை உடைத்து அவருடைய தியானம் செய்கிற இடத்தை உடைத்து சுக்கு நூறாக்கி களிமண்ணால் கட்டப்பட்டிருந்தது. என்ன ஜுரைஜ், எப்படி நினைச்சு கொண்டிருந்தோம், இப்படி செய்துவிட்டு அப்படி செய்துவிட்டு நையப்படைத்து கேவலப்படுத்தி அதற்கு பின்னால் அல்ல அந்த குழந்தையை பேச வைத்தான். அந்த குழந்தை சாட்சி சொன்னது, என்னுடைய தாய் ஜுரைஜிக்கு ஜுரைதுட உறவு கொண்டு நான் பிறக்கவில்லை. அந்த ஆட்டடையனோடு தான் என்னுடைய தாய் உறவு கொண்டாள். அந்த ஆட்டடையன் தான் என்னுடைய தாயோடு தகாத முறையில் நடந்தான். அவனுக்கு நான் கிடைத்த குழந்தை தான் நான். அல்லாஹ் குழந்தையை பேச வைத்தான், அவரை நிரபராதி ஆக்கினான் என்றாலும் இறை நேசருக்கே பெற்றோருடைய பத்துவம் பணித்தது. நாம் கேம் விளையாடும் பொழுது தாய் கூப்பிட்டு போகாவிட்டால், கிரவுண்டில் இருக்கும் பொழுது போகாவிட்டால், வீட்டில் இருக்கும் பொழுது போகாவிட்டால், ஜிம்மில் இருக்கும் பொழுது போகாவிட்டால், ஃப்ரெண்ட்ஸ் மாரோடு இருக்கும் பொழுது போகாவிட்டால், கடைக்கு போக சொல்லும் பொழுது ரிமோட்டோடு இருக்கும் பொழுது போகாவிட்டால், லேப்டாப்புக்கு முன்னால் இருக்கும் பொழுது போகாவிட்டால், தாயுடைய தந்தையுடைய மனதில் நொந்தால் வலியுள்ளாவுக்கே கேவலம் ஏற்பட்டதென்றால், தொழுகையின் வாசமும் இல்லாத, குரானுடைய தொடர்பும் இல்லாத, தக்குவாவுடைய வாடையும் இல்லாத நமக்கு எப்படிப்பட்ட அழிவுகள் வரும் என்பதை பெற்றோரும் உணர வேண்டும், பிள்ளைகளும் உணர வேண்டும். இந்த தலைப்பினை இத்தோடு நிறுத்திக்கொள்ள முனைகிறேன். வணக்க வழிபாடுகளை தொடர்பாகுவோம், தக்குவாவோடு நாம் வாழ்வோம், தீய பழக்கங்களை நாம் விடுவோம், நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் சிறப்பாகவும் சீராகவும் கண்குளிர்ச்சியாகவும் ஆக்கி தருவான். அந்த படிப்பினை இன்றைய நம்முடைய இந்த முதலாவது ஜும்மாவுடைய கடமையினூடாக நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம். அடுத்த கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை யவ்முல் ஜும்மா சிறப்பு வாய்ந்த ஒரு நாள், நாட்களின் தலைமை நாள், நாட்களுக்கெல்லாம் தளபதி. உலகத்திலே சூரியன் உதிக்கின்ற நாட்களில் வெள்ளிக்கிழமையை விட சிறந்த நாள் கிடையாது. அரபு அதீஸ் வார்த்தையில் சொல்வதை தவிர்க்க நேரமிடம் கொடுக்காது. வெள்ளிக்கிழமை எப்படிப்பட்ட நாள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலே குடியிருக்க வைத்த நாள். அந்த வெள்ளிக்கிழமைதான் அந்த இபிலீசுடைய சூழ்ச்சியினால் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட நாள். வெள்ளிக்கிழமை எப்படிப்பட்ட நாள்? அன்றுதான் உலக அழிவு வரும். வெள்ளிக்கிழமை எப்படிப்பட்ட நாள்? ஏனைய நாட்களுடைய சுபவுத் தொழுகைக்கும் வெள்ளிக்கிழமையுடைய சுபவுத் தொழுகைக்கும் வித்தியாசம். நபியவர்கள் சூரத்து சஜிதா ஓதுவார்கள், சஜிதா செய்வார்கள். எனவே குறிப்பிட்ட சூராக்களை ஓதி தொழுகின்ற தொழுகையுடைய நாள். ஜும்மாவுடைய தொழுகையிலும் குறிப்பிட்ட சூராக்களை ஓதுவது நபியருடைய தொடரான சுன்னத்தாக இருந்திருக்கிறது. அந்த வெள்ளிக்கிழமை எப்படிப்பட்ட நாள்? கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்பை கூட்டிக் கொள்கின்ற நாள், மக்களுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு விரிவு ஏற்படுகின்ற நாள், வெளிச்சமான ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் நம்முடைய வெள்ளிக்கிழமை. மதிக்க வேண்டும். யாரோ ஒரு வீட்டில் குளித்து மனம் பூசி இருக்கின்ற ஆடைகளிலே நல்ல அழகான சிறந்த ஆடை அணிந்து கொண்டு உருவமில்லாத கண்ணியமானே, ருக்கு சுஜூதுக்கு போகும் பொழுது அவுரத் வெளியாகின்ற ஆடை அல்ல. இது ஜும்மாவுக்கு மாத்திரம் அல்ல, சிலருடைய தொழுகை ருக்குவிலே பாத்தில், இன்னும் சிலருடைய தொழுகை சுஜூதிலே பாத்தில். என்ன தெரியுமா, தொழுகையின் நிபந்தனைகளில் ஒன்று தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை அவுரத் வெளியாக கூடாது. தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி வெளியாகினால் தொழுகை பாத்தில். நாம் உடுக்கின்ற ஜீன்ஸால், நாம் உடுக்கின்ற டெனிமால், நாம் உடுக்கின்ற பொட்டமால், நாம் உடுத்திருக்கின்ற டி ஷர்ட்டால் தொழுகையை பாத்திலாக்குகிறோம். ஆடை ஒழுக்கமாக இருக்க வேண்டும். த்ரீ கோட்டோடு வருகிறோம், கேட்டால் சட்டம் பேசுகிறோம், மா அவுரத் மறைந்துதான் இருக்கிறது. இதே த்ரீ கோட்டரோடு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போவீர்களா? இதே த்ரீ கோட்டரோடு ஏதாவது மேடையில் ஏறுவீர்களா? இதே த்ரீ கோட்டரோடு சர்டிபிகேட் வாங்குவீர்களா? இதே த்ரீ கோட்டரோடு விசிட்டர்ஸுக்கு முன்னால் வருவீர்களா? ஏ அல்லாஹ்வுடைய மாளிகை மாத்திரம் அப்படி ஏன் கேவலம்? ஏன் அல்லாஹ் மாத்திரம் அப்படி அவமரியாதை? சட்டம் பேசுகிறோம், போங்களே வலிமா வீட்டுக்கு த்ரீ கோட்டரோடு. மாப்பிள்ளையை வரவேற்பதை விட உங்களை தான் வரவேற்பார்கள். வித்தியாசமானவர்கள் வருகிறான், போக மாட்டோம், ஹயர் பண்ணுவோம். 2000-5000 கொடுத்து கோர்ட் ஹயர் பண்ணுவோம், 2-3 மணித்தியாலங்களுக்கு. கண்ணியமானே, அழகான உடுப்போடு வருவோம். சில வைத்திருக்கிறார்கள் மஸ்தியுடைய உடுப்பு, அந்த ஆடைக்கு என்ன நிறம் என்று பட்டிமன்றம் வைத்துதான் முடிவெடுக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும், பட்டிமன்றம் வைத்து முடிவெடுக்க வேண்டும். இது வெள்ளையா மஞ்சளா? வெள்ளை என்று வாதிடுபவர்கள் வலதுபுறம், மஞ்சள் என்று வாதிடுபவர்கள் இடதுபுறம் வாதாடுங்கள். பட்டிமன்றம் வைத்தாலும் தீர்ப்பு வராது. அப்படி பேடாகிய ஆடையினர் மசீதிக்கு. கண்ணியமானவர்களே, சுஜூதில் மௌத்தாகினால் அந்த கேவலமான ஆடையோடு மௌத்தாகுவதா? இருக்கின்ற ஆடையால் தான் நான் வசதி குறைந்தவன் என்றாலும் இருக்கின்ற ஆடையில் அழகான ஆடையை உடுத்து வந்தார். வெள்ளிக்கிழமையுடைய அதீதம் சொல்கிறேன், மனம் பூசினார், வந்து முன்னால் நிறை அமர்ந்தார். யாருடைய பிடரியையும் தாண்டவில்லை, யாருடைய ஷோல்டரையும் தாண்டவில்லை, கண்ணியமாக வந்து அமர்ந்தார், நெருங்கி அமர்ந்தார். தனா ஹத்தீபுக்கு பக்கத்தில் அமர்ந்தார். இஸ்தமா சமயா அல்ல, இஸ்தமா போன் கிண்டாமல், பேசிக் கொண்டிருக்காமல், தூங்காமல், பாய் பண்ணை கிண்டாமல், அல்ல மசியுடைய பாயுடைய பண்ணை துண்டை கிழித்தடித்து பல் குத்தாமல், எந்த விதமான மன்னசல் ஹசா பக்கத்தில் அகா, அந்த காலத்தில் நிலத்திலே பொடி கற்கள் இருக்கும். இந்த காலம் டைல்ஸ் ஆக காப்பட்டாக சிமெண்ட் ஆக மாறிவிட்டது. பொடி கற்கள் இருக்கும், அதை சுண்டி விளையாடுவார்கள். எங்கும் எங்கும் அதை விளையாட்டுக்கள் சீர் செய்வார்கள். சுஜி செய்வன் சொல்ல வேண்டும். அதை கூட தொழுகைக்காக நிலத்தை பதப்படுத்துவதை கூட சொன்னார்கள் நபி அவர்கள். மண் மஸ்ஸ, யார் பொடிக்கற்களை டச் பண்ணுவாரோ, மஸ்ஸ என்றால் டச் பண்ணுவாரோ பக்கத்தில் அகா, ஜும்மாவே வீண், குத்பா வீண், போனை டச் பண்ணினாலும் அந்த ஹதீஸ் தான். சிலர் இங்கிருந்து கொண்டு பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் டிக்டாக்கிலும் அல்லாஹ்வுடைய மாளிகை கண்ணியமானவர்களே, குரானும் ஹதீஸும் பேசப்படுகின்ற மேடை இடம், உங்களுடைய கிபிலா, உங்களுடைய கண் ஹதீபுடைய முகத்தை பார்க்க வேண்டும். காது கொடுத்து கேட்கிற இஸ்தமா, காது கொடுத்து கிரகித்து வேறு எதையும் சிந்திக்காமல் கேட்டால் கண்ணியமானவர்களே, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சென்ற ஜும்மாவுக்கும் இந்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக மாறும். ஹதீஸ் அடுத்தது என்ன தெரியுமா? ஹத்தீப் மிம்பரில் ஏறும் பொழுது யார் யாரெல்லாம் மஸ்ஜிதுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு சமூகம் அளித்த லிஸ்டில் இடம்பெறுவார்கள். ஹதீஸ் ஹத்தீப் வெள்ளிக்கிழமை மக்கள் அவ்வல் பல் அவ்வல் ஒன்று ரெண்டு மூணு நாலு நூறு இருநூறு முன்னூறு ஐநூறு அறுநூறு எழுநூறு நம்பர் போட்டு எழுதுவார்கள். ஹதீஸ் ஆயிரம் பேர் அவர்கள் ஆயிரம் தொள்ளாயிரம் பேர் ஹதீப் மிம்பரில் ஏறும் போது 1901 முதல் 1000 வரைக்கும் ஹதீப் மிம்பரில் ஏறிய பிறகு வந்தால் அந்த 100 பேரும் மலக்குமாருடைய லிஸ்டில் இருக்க மாட்டார்கள். ஹதீப் வந்தவுடன் எழுதிய ஏட்டை அப்படியே சுருட்டி மடித்து எடுத்துக்கொண்டு மலக்குமார்களும் ஹுத்பாவுடைய மஜ்லிஸிலே வந்து கலந்து கொள்கிறார்கள். ஹதீஸ் எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையிலே ஜும்மா சொல்ல நன்மையே ஏற்றில் இல்லை. ஏன் வருவதைக்காம சொல்லும் பொழுது அரபு ஹுத்பாவுக்கு மிம்பரில் ஹத்தீப் ஏறியவுடன் அதற்கு பின்னால் வருகின்றவர்கள் லிஸ்டில் இல்லை. முதலாவது நேரம் 6 நேரமாக பிரிக்கப்படும். முதலாவது நேரத்துக்கு வந்து ஒட்டகம் குருபான் கொடுத்த நன்மை. இரண்டாவது நேரம் ஆடு குருபான், ஆடு குருபான். மூணாவது நான்காவது கோழி, ஐந்தாவது முட்டை. இன்னும் அதிகத்திலே 6வது வந்திருக்கிறது. முட்டைக்கு முன்னால் ஒரு குருவியை சாப்பிட முடியுமான ஒரு குருவியை அவர் சதக்காட்சியது நன்மை கிடைக்கும். 6 நேரம் பிரியும். முதல் 6 நபர்களுக்கல்ல, உதாரணமாக காலை 6 மணி முதல் 12 மணி வரைக்கும் வைத்தால் ஒவ்வொரு மனுஷியானத்துக்கு ஒரு பகுதி, குறைந்தது ஒரு முட்டையாவது சதக்கா செய்கின்ற நன்மை வேண்டுமா? ஜும்மாவுடைய அதானுக்கு முன்னால் வர வேண்டும். ஒரு முட்டையாவது சதக்கா செய்த நன்மை அதையும் பேணுவோம். என கண்ணியமானே, மஸ்ஜித் மாஷா அல்லாஹ் பேனைக்கு கீழால் முடிக்க வேண்டிய நேரம், என்னை கொஞ்சம் நேரம் படுத்த வேண்டும். பேனைக்கு கீழால் அமர்ந்திருக்கிறோம். அழகான மஸ்ஜித், புதிய கட்டிடம். இந்த நேரத்திலே இந்த மஸ்ஜிதுக்கு காணி கொடுத்தவர்கள், காணி வாங்க பாடுபட்டவர்கள், பவுண்டேஷனுக்காக குழி தோண்டியவர்கள், அந்த காலத்திலே கல்லையும் மண்ணையும் தூக்கியவர்கள், அந்த காலத்திலே தனவந்தர்களுக்கும் மேனிய மசிதிகளுக்கும் மேனிய ஊர்களுக்கும் வசூலித்து தெரிந்தவர்கள், இந்த மசிதிக்காக ஏற்றுப்பட்டவர்கள், இந்த மசிதியை உருவாக்கும் பொழுது வந்த எதிர்ப்புகளுக்கு முன்னால் முகம் கொடுத்து அதை சமாளித்தவர்கள், தாக்குப்பிடித்தவர்கள், இந்த மசிதிக்காக 1 ரூபாய் தொடக்கம், 1 லட்சம் வரை, 10 லட்சம் வரை, 5 லட்சம் வரை செலவழித்தவர்கள், இந்த மஸ்ஜித் முதலாவது, இந்த மஸ்ஜித் ஆரம்பிக்கின்ற முதலாவது அதானை சொன்ன முஅத்தின், முதலாவது தொழுகை தொழுவித்த இமாம், முதலாவது இந்த ஊரிலே குரான் மதரசாவை ஆரம்பித்து அலிப் பா தா என்று ஓதி கொடுத்த முஅல்லிம், இவர்கள் நமக்கு ஞாபகம் இருக்கிறதா? இவர்கள் இப்பொழுது எங்கே? நம்முடைய லெப்பை எங்கே? நம்முடைய லெப்பம்மா எங்கே? நம்முடைய முஅல்லிம் எங்கே? நம்முடைய முதலாவது அதான் சொன்ன முஅத்தின் எங்கே? சில வேளை இருந்தால் பெரும்பாலும் 40 வருடங்களை மேற்பட்ட வரலாறு நான் கேள்விப்பட்டேன். பெரும்பாலும் அதிகமானவர்கள் நான் சொன்ன ஆரம்பகர்த்தாக்கள் கபிராளிகளாக இருப்பார்கள். அவர்களையும் இப்பொழுது இருக்கின்ற மக்களும் இப்பொழுது இருக்கின்ற நிர்வாகிகளும் ஊர் மக்களும் மனதார மனமுருகி அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. நன்றி மறவா சமூகமாக நாம் இருக்க வேண்டும். அந்த கபிராளிகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அவருடைய கபர்கள் எல்லாம் சொர்க்க பூங்காக்களாக மாற்றுவானாக. இங்கு நடக்கின்ற கியாமத்தினால் வரையும் நடக்கின்ற அந்த அனைத்து தொழுகைகளிலும் குரான்களிலும் திக்ர்களிலும் திலாவத்துகளிலும் அனைத்து அமல்களிலும் பரிபூர்ண பங்கை கொடுப்பானாக. எனவே கனிமனை முடிக்க நினைக்கிறேன். இதை நாம் இப்பொழுது நாம் புதிதாக என்ன செய்ய முடியும்? செய்தவர்கள் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் மஸ்ஜிதை கட்டுகிறாரோ, ஒரு மணிப்புறாவுடி அளவு, ஒரு மாடப்புறா என்று புறா விட சின்ன ஒரு புறா இருக்கிறது மணிப்புறா என்று சொல்லுவோம், அந்த மணிப்புறாவுடைய கூட்டின் அளவு மஸ்ஜித் கட்டினாலும் என்ன செய்ய முடியும்? நம்முடைய கையை கூட நுழைக்க முடியாது. அந்த அளவு கட்டினாலும் அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தில் மாளிகை கொடுப்பான். என்ன அர்த்தம்? அந்த மணிப்புறாவுடைய கூடை விட்டால் என்ன கிடைக்கும்? ஒரு செங்கல் வாங்க முடியுமா? அந்த செங்கல்லை கொடுத்தார். 10 செங்கல், 5 டைல்ஸ், 2 ஃபேர். நான் கடன் பில்லை பொறுப்பெடுக்கிறேன், நான் ஓட்ட பில்லை பொறுப்பெடுக்கிறேன், நான் இமாமுடைய சம்பளத்தை பொறுப்பெடுக்கிறேன், நான் வாதனுடைய சம்பளத்தை பொறுப்பெடுக்கிறேன், நான் பெயிண்டா எத்தனை லிட்டர், 40 லிட்டர், 20 லிட்டர் நான் வாங்கி தருகிறேன். பொறுப்பெடுப்போம். நிரந்தர வருமானம் குறைந்த மசிதிலே பொறுப்பெடுப்போம் ஒவ்வொன்றாக. நான் விரும்பி சொல்கின்ற விடயம், இன்னும் டெவலப் பண்ணுவோம். இன்னும் மேல்மாடி வேலை, மேல்மாடி நம்பல் 2வது கொத்துபா, மேல்மாடியிலும் வேலை இருக்கிறது. இன்னும் மக்கள் பாருங்கள், அங்கே படையிலே சகோதரர்கள் நிக்க தேவையில்லை, உட்கார தேவையில்லை, மேல்மாடி பூர்த்தியாக இருந்தால் தேவை இருக்கிறது. பங்களிப்போம். என்னென்ன வகையிலே மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு? 2 ஹதீஸோடு முடித்துக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே. யார் ஒருவர் ஹதீஸ் சொன்னேன், மஸ்ஜித் தக்குவாதாருடைய வீடு தன்னுடைய வீட்டை போன்று கேர் பண்ணுவார். யார் ஒருவர் மஸ்ஜிதோடு பற்றுள்ளவராக இருப்பாரோ, மறுமையிலே எல்லோரும் வியர்வையிலே தத்தளிக்கும் பொழுது அரிசிக்கு கீழே அல்லாஹ் நிழல் கொடுப்பான். மஸ்ஜிதை பரிபாலனை செய்வது, பராமரிப்பது, செலவழிப்பது, மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்பது அரிசிக்கு கீழே நிழல் பெற்று தரும். யார் மஸ்ஜித் அடிக்கடி வந்து செல்கிறார், தொழுகிறார், வருகிறார், போகிறார், அவர் ஏதாவது தேவைக்கு பிரயாணம் போயிருந்தால், நோய்வாய்ப்பட்டிருந்தால், 2-3 தினங்கள் வராமல் மீண்டும் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது நீண்ட, உதாரணம் சொல்கிறேன், ஹஜ்ஜுக்கு போன ஹாஜ்ஜை ஹாஜ்ஜாவை குடும்பத்தார்கள் ஏர்போர்ட்டுக்கு சென்று சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு வரவேற்பது போன்று அல்லாஹ் தபஸ்பஷ் அல்லாஹ் மலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு அல்லாஹ் மிக திருப்தியோடு வரவேற்கிறான். உங்களுடைய பிரயாணி பிரயாணம் போய் வரும் பொழுது நீங்கள் வரவேற்பது போன்று அந்த அளவு மஸ்ஜிதுக்கு சிறப்பு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய சிறப்பை மாத்திரம் பேசி முடிப்பதற்கே நேரம் இடம் கொடுக்காது. உள்ள தொடர்பு வைப்போம். மஸ்ஜிதுக்கு கட்டிடத்தாலும் உதவி செய்வோம், அமலாலும் அயாத்தாக்குவோம். எப்பொழுதும் இந்த மஸ்ஜித் தூர நோக்கோடு செயல்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதோட இந்த ஊர் மக்களுடைய எல்லா தேவைகள் நிறைவேற வேண்டும். எல்லா ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள், மாணவர்கள் எல்லோருடைய தேவையும் இந்த மஸ்ஜிதுடைய பரிபாலன சபை மூலம் நிறைவேற வேண்டும். எனவே நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இந்த மஸ்ஜிதை இன்று ஜும்மாவுடைய தொழுகைக்காக நாம் எப்படி செழிப்பாக்கி இருக்கிறோமோ, நிறைத்திருக்கிறோமோ, அது வரைக்கும் கியாமத்தினால் வரை இதே செழிப்பையும் இதே மக்கள் நெரிசலையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் காட்டுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கு தௌஃபிக் செய்வானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு துளி வேர்வையின் மூலமாக இருந்தாலும் சரி, 1 ரூபாய் பணத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, 1 வினாடியை செலவழித்திருந்தாலும் சரி, லட்சக்கணக்கிலோ கோடிக்கணக்கிலோ எப்படி செய்திருந்தாலும் யா அல்லாஹ், இந்த மஸ்ஜித் உருவாகுவதற்கு யார் யாரெல்லாம் என்னென்ன தியாகங்களை செய்தார்களோ அனைவருடைய தியாகங்களை கபூல் செய்வாயாக, பரிபூர்ணமான நன்மைகளை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் மறுநிலை கபலாளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய கபரை நீ சொர்க்க பூங்கா வாக்குவாயாக. எங்களுக்கு இந்த அமலுடைய பரக்கத்துகளை ரஹ்மத்துகளை அவருடைய கபருக்கு நீ இறக்கி வைப்பாயாக, காட்டுவாயாக. இந்த ஊருடைய ஒற்றுமைக்கு இந்த மஸ்ஜிதை காரணமாக்குவாயாக, இந்த ஊருடைய செழிப்புக்கு காரணமாக்குவாயாக, இந்த ஊருடைய பரக்கத்துக்கு காரணமாக்குவாயாக. உன்னுடைய மஸ்ஜித் ரஹ்மத் இறங்குகின்ற இடம் யா அல்லாஹ். இந்த ஊர் முழுக்க ரஹமத்தால் சூழப்படுவதற்கு இந்த மஸ்ஜிதினை காரணமாக்குவாயாக. இந்த மஸ்ஜிதின் மூலம் இந்த ஊருக்கு செழிப்பையும் பரக்கத்தையும் அமைதியையும் பாதுகாப்பையும் நிம்மதியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஃபதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.